அத்தியாயம் 7 மக்கள் குதூகலம். நாகப்பட்டினத்தில் புயலுக்கு அப்புறமா நம்ம புயல் முடிஞ்சு ஒரு அடங்கினத்துக்கு அப்புறமா நம்ம இளவரசர் அருள்மொழிவர்மரும் முருகையனும் சேர்ந்து மாறு வேஷத்தில் சோழ நாட்டை நோக்கி கிளம்புனதை போன அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். அவங்க வந்துட்டுருக்கிற சமயத்தில் இடிந்த ஒரு வீட்டுக்கு பின்னாடியிலேருந்து முருகையனோட மனைவி வந்து வேணும்னே நம்ம இளவரசரை வந்து இளவரசருக்கு முன்னாடி நின்று இளவரசர் வாழ்க அந்த மாதிரிலாம் கோஷம் போட்டு அவரை வந்து தர்ம சங்கடப்படுத்தினதையும் போன அத்தியாயத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஓடக்கார முருகையன் போய் தான் மனைவி கிட்டே போய் எதுக்கு இப்போ கத்துற, ஏன் நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு எதோ அவன் சைகை சொல்லி அவளை அடக்க பார்க்குறான். ஆனால் அவள் அடங்குற மாதிரியே இல்லை. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு, அருள்மொழிவர்மர் தான் வந்திருக்கிறாரு சோழ நாட்டோட இளவரசர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே மக்கள் காதலெல்லாம் விழற மாதிரி வேகமாக கத்துற அவ. இளவரசர் உடனே குறுக்க சொல்லி சொல்கிறாரு. அவரும் குறுக்க பேசுகிறாரு, நீ ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்கம்மா, நான் இளவரசன் கிடையாது, நான் வியாபாரி, நான் வந்து பக்கத்து நாட்டுக்கு போயிட்டுருக்குறேன், தயவு செஞ்சு எனக்கு பாதையை விடு, நான் இவனை வந்து எனக்கு வேலைக்காக எனக்கு வழிகாட்டுறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டேன், இவன் உன் கணவனே எனக்கு தெரியாது, நீ வேணா உன் கணவனை உன்னோட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அதுக்கெல்லாம் வசர்ற மாதிரி இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, புத்தி பெதிரிச்சிருச்சா, புத்த மடத்தில் உங்களை என்ன பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் கேட்டு இந்த பிரச்சனையை ரொம்ப பெருசு பண்ண ஆரம்பிச்சிட்டா அவ. அதுக்குள்ளே வந்து நம்ம இளவரசருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே புரியல. உடனே அவர் முருகையனை கூப்பிட்டு ஏதாவது பண்ணி அவள் வாயை அடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவனும் போய் எவ்வளோ முயற்சி பண்ணுறான், ஆனால் அவள் அடங்குற மாதிரியே இல்லை. அவள் வந்து வேகமாக கூச்சல் போட்டு அவளோட நோக்கம் வந்து இளவரசரை வெளியில் எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்கணுங்கிறது மாதிரி தான் இருந்தது. அவள் வேகமாக கத்த ஆரம்பிக்கிறாள். உடனே இளவரசர் போய் அவரே சொல்கிறார், உடனே நான் வந்து இப்போ எதுக்குமா அது பண்ணுறேன், நான் இளவரசன் தான், ஆனால் வெளியே தெரியாமல் நான் வந்து மாறு விஷயத்தில் போயிட்டுருக்கிறேன், தயவு செஞ்சு நீ என்னோட பாதையில் குறுக்கணிக்காத என்னை போக விடு அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கும் அவர், ஐயோ நீங்கள் ஏன் மாறு விஷயத்தில் போகணும், பழுவேட்டரர்கள் உங்களை ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருக்கும் முன்னாடி இப்போ பகிரங்கமாக எல்லா மக்களையும் கூப்பிட்டு இளவரசரை வந்து நம்ம காப்பாற்றுறது நம்ம கடமைங்கிற மாதிரி வேகமாக இவ பேச ஆரம்பிக்கிறான். உடனே அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க அவரை பார்த்துட்டு. அந்த இடம் இவர் இதுக்கு மேலே நம்ம மறைக்கிறதுல புண்ணியமே இல்லைன்னு அவருக்கு இளவரசருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இவங்க பயங்கர கூட்டம் கூடிடுச்சு அவரை சுற்றி. அங்கே அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாம் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பொன்னியின் செல்வர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் அந்த ஊரோட தலைவரும் அவர் எங்கேயதோ ஒருத்தர், நிறைய ஒரு எண்பேராய தலைவர்கள்னு சொல்லிட்டு 8 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் அங்கே இருந்தவர் வந்து அவரும் வர ஆரம்பிச்சிட்டார் கிட்டக்க. அவர் வந்து இவர் பொன்னியின் செல்வர் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த எங்கேருந்தோ அதுக்குள்ளே வந்து எக்காலம் அதெல்லாம் ரெடி பண்ணி அவருக்கு வந்து அந்த உரிய மரியாதையெல்லாம் கொடுத்து அவரை வந்து இங்கே தங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அவரை, இன்றைக்கி ஒரு நாள் இங்கே தங்கிட்டு போங்க அப்படின்னு. ஆனால் பொன்னியின் செல்வர் சொல்கிறாரு, இல்லை புத்த விஹாரத்தை பற்றி எல்லாரும் இதுவாக சொல்கிறாங்க, உங்களை வந்து அங்கே தான் அடைச்சிருக்காங்கன்னு எல்லாரும் நாங்கள் கேள்விப்பட்டோம், ஆனால் அதை நாங்கள் நம்பலை, இப்போ அது உண்மையாயிடுச்சு, உங்களை இது பண்ணதுனால அந்த புத்த விஹாரமே இப்போ தரமட்டம் ஆகிட்டு, இல்லைன்னா மக்களே போய் அதை ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாரு அந்த தலைவர். அதுக்கு உடனே நம்ம இளவரசருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, நான் உயிருக்கு போராடினப்போ என்னை வந்து காப்பாற்றினது புத்த துறவிகள் தான், இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நான் வெளியே போனோடனே இதெல்லாம் சரியான உடனே மொதல் வேலை வந்து என்னோட நான் வந்து இந்த புத்த விகாரத்தை சரி பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு அந்த இவர் தலைவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து அதை எங்களோட செலவில் நாங்கள் அந்த புத்த விகாரத்தை புதுப்பிச்சிடுறோம், இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது, எங்களை மன்னிச்சிருக்கேன்னு எல்லோரும் மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அவரை வந்து இன்றைக்கி வந்து அங்கே தங்கிட்டு தான் போகணும்னு எல்லாரும் அவரை வந்து வற்புறுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ மக்களோட ஒரு இதுக்கு தாண்டி அவர் வந்து கிளம்புறதுக்கு அவருக்கு மனசு வரல. இன்னொன்று அவருக்கு போகணும், இப்போ கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி இருக்காரு நம்ம இளவரசர். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க அக்கா வந்து இந்த சமயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சமயத்தில் நீ வெளிப்படுறது அவ்வளோவா நல்லதில்லை அப்படின்னு அக்கா சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்போ அவருக்கு புரியுது. எவ்வளோ தீர்க்கதரிசி அவங்க முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னும் எல்லாமே அவர் மனசில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலை. உடனே ஒரு முடிவு பண்ணிடுறாரு, ஓகே இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இவங்களை தாண்டி போகிறது அவ்வளோ நல்லதில்லை, அவங்ககிட்ட கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அவங்கள சமாதானப்படுத்திட்டு நம்ம மத்தியானத்துக்கு மேலே கிளம்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, நான் இங்கே மத்தியானம் வரைக்கும் இருக்கிறேன், ஏன்னா எனக்கு அவசரமான வேலை இருக்கிறதுனால என்னால் இங்கே ஒரு நாள் தங்க முடியாது, கண்டிப்பாக அவங்களோட இன்றைக்கி நண்பகல் வரைக்கும் நான் அவங்களோட செலவு பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். உடனே அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், அவருக்கு இருக்கிறதுக்கு பெரிய மாளிகையெல்லாம் தயார் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து போட்டி விழா அந்த மாதிரி வந்து செலிப்ரேஷனில் அவங்க புயல் வந்து நான் அவங்க இன்னும் ரெக்கவரே ஆகலை அந்த ஒரு சோகம்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை, அதை தாண்டி இளவரசரை பார்த்துட்டோம், இளவரசரை உயிரோடு பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் தான் அந்த மக்களோட மனசில் எல்லாம் இருந்தது. அவங்க இம்மீடியட்டாக உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, குறவை குத்து, அந்த கழி சுற்றுதல், வால் பயிற்சி, அந்த மாதிரி அவங்க அவரை என்டர்டெயின் பண்ணுறதுக்கான எல்லா இதையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ஒன்றா. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நடந்துட்டு இருக்கு, நடந்து முடிஞ்சும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆரவாரமாக ஒரு ஒரு கூட்டம் கூட்டமாக வராங்க. மக்கள் எல்லாம் இளவரசரை பார்க்கணுங்கிறாங்க, எல்லாருக்கும் அவர் நலம் விசாரிக்கிறாரு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு நண்பகல் ஆயிடுச்சு, அவர் கிளம்புற ஒரு நேரம் வந்துருச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் வராரு, கூட்டத்து மேலே ஏறி நின்று அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பீரிகை அந்த எங்கெங்கயோ அந்த வாத்தியம் அந்த அரசுக்கு உள்ள மரியாதைக்கு உள்ள எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு பெரியவர் ஏறி பேசுறாரு. என்ன அவர் கேட்குறாருன்னா, இப்போ வந்து நம்ம மகாராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லை, ஆனால் வந்து அடுத்தது வந்து இவரோட காலத்துக்கு அப்புறம் அடுத்தது மதுராந்தக தேவர் வந்து ஆட்சிக்கு வருவாருன்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் இதில் எங்கள் யாருக்கும் விருப்பம் கிடையாது. மதுராந்தக சோழர் வர்றதுல எங்களுக்கு விருப்பம் கிடையாது, ஏன்னா அவர் ஒரு போருக்கு கூட போனது கிடையாது. ஒருவேளை அவர் ராஜாவானா பழுவேட்டரர்கள் தான் ஆட்சி செய்வாங்க, எங்களுக்கு அதில் விருப்பம் கிடையாது. ஆதித்த கரிகாலரும் வந்து ஆட்சியில் விருப்பம் இல்லை, அவர் அதனால் அங்கேயே இருக்கிறாரு, இங்கே வரமாட்டாருன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவருக்கு ஒருவேளை விருப்பம் இல்லைன்னா அடுத்தது யாருக்கு வந்து உரிமை உள்ளவங்கன்னா நீங்கள் தான். அதனால் பொன்னியின் செல்வர் தான் அடுத்தது மகாராஜாவாகணும், இது எங்கள் எல்லாரோட கோரிக்கை. நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மக்களை பார்த்து கேட்குறாரு. உடனே எல்லாரும் ஆரவாரமாக எல்லாரும் அதை ஆமோதிக்கிறாங்க. இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை நம்ம இளவரசருக்கு. என்னென்னா ஏற்கனவே இளவரசருக்கு மேலே என்ன குற்றச்சாட்டு, மக்களோட ஆதரவோடு அவர் வந்து ஆட்சியை வந்து பிடிக்க நினைக்கிறாருன்னா இலங்கையில் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்ததே, அதை ஊர்ஜிதம் பண்ணுற மாதிரி இங்கே மக்கள்லாம் நடந்துக்கிறாங்களேன்னு அவருக்கு ரொம்ப கவலை அதிகமாகிடுச்சு. அவரும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, இதை வந்து முடிவு பண்ண வேண்டியது மகாராஜா தான், நீங்களும் நானும் கிடையாது, அதனால் அதை மகாராஜா முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. அதுக்கும் அவங்கெல்லாம் பதில் வச்சுருக்கிறாங்க, மகாராஜா இப்போ முடிவு பண்ணுற நிலமையில இருந்தால் நீங்கள் சொல்கிறது சரிதான், மகாராஜா முடிவு பண்ணிட்டோம், ஏன்னா ஏற்கனவே பராந்தக சக்கரவர்த்தி அவர் காலத்துக்கு அப்புறம் யாருங்கிறதெல்லாம் அவர் முடிவு பண்ணி வச்சுட்டாரு, அதனால் அந்த மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அவர் முடிவு பண்ணுற நிலமையில இல்லை, அவரோட முடிவுகளை பழுவேட்டரையர்கள் தான் எடுக்கிறாங்க, அதுக்கு நாங்கள் உடன்பட முடியாதுங்கிறாங்க. நான் உடனே வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இளவரசர் மகாராஜா உயிரோடு இருக்காரா இல்லையானே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால் நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட வந்து மகாராஜா கிட்ட நாங்களே அதை சொல்லிக்கிறோம், கேட்டுக்கிறோம், எங்களோட விருப்பத்தை நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருக்கு வந்து இவங்க இந்த மாதிரி பேசவும் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியலையேங்கவும் இவருக்கு ரொம்ப கலவரமாயிட்டு. நம்ம இளவரசருக்கு இவர் வந்து தன்னோட வேலை இப்போ உடனே சோழ நாட்டை நோக்கி போகிறது, தஞ்சைக்கு போகிறது தான் நம்மளோட தஞ்சைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான நம்மளோட ஒரு செயல்னு அவருக்கு முடிவு பண்ணிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, இவங்ககிட்ட வாதம் பண்ணியிருக்கிறதுல நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவங்கக்கிட்ட சம்மதத்தை சொல்லிடுறாரு. சரி, நீங்கள் எல்லாரும் என்னோ எங்களோட வாங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாங்க, நீங்கள் சொன்னோடனே எனக்கும் கவலை அதிகமாயிட்டு என்னோடய தந்தையாரை நான் பார்க்கணும், அதனால் நீங்கள் எல்லோரும் என்னோட வாங்க, அங்கே போய் நம்ம மகாராஜா என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம கேட்டுக்கலாம், வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறாரு. அடுத்தது என்ன நடக்குதுங்கிறத அடுத்த அத்தியாயத்துல நம்ம பார்ப்போம்.